இன்றைய இந்தியாவினுடைய வரவு செலவு திட்டத்தில் முக்கிய இலக்காக அடுத்த 3-4 ஆண்டுகளுக்குள் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 5% குறைவாக இருப்பது இருக்கும் தற்போதைய நிலையிலிருந்து 7 அல்லது 8% உயர்த்த இந்திய அரசு முயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா?
இப்ப குறைவாக இருக்கின்ற பொருளாதார வளர்ச்சிக்கு 2 முக்கியமான காரணங்களை இந்த அரசு கூறுது. ஒன்று, கடந்த UPA 2 அரசு சரியான முடிவுகளை துரிதமாக எடுக்கவில்லை, அதனால் முதலீடுகள் குறைந்து பொருளாதார வளர்ச்சியும் குறைந்திருக்கிறது. நாங்கள் துரிதமான முடிவுகளை எடுப்போம், அதனால் முதலீடுகள் உயரும், அதனால் வளர்ச்சி ஏற்படும். இது கொடுக்கிற முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், உலகளாவிய அளவில் எல்லா பொருளாதாரங்களும் இப்பொழுது வளர ஆரம்பித்திருக்கின்றன, அதனால் இந்தியாவிலும் உலகமயமாக்கலை தொடர்ந்து வளர்ச்சி ஏற்படுவதற்கான பொருளாதார சூழல் உருவாகி இருக்கிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும்னு சொல்றாங்க. இந்த இரண்டிலையுமே சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
என்ன விதமான சிக்கல்கள்?
ஒன்று, இந்த குறிப்பாக கட்டமைப்பு துறையில நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. கனிமங்களை எடுப்பதுல சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேஸ் இப்ப இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சாதான் குறிப்பா கோல், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இந்த செக்டர்ல எல்லாம் கொஞ்சமாவது முதலீடுகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த சிக்கல்கள் வந்து துரிதமான முடிவுகளை எடுப்பதற்கு சாத்தியப்படாது. இரண்டாவது, இன்றைய அதிகமாக இருக்கின்ற பணவீக்கத்தின் காரணமாக வட்டி விகிதங்களும் அதிகமாக இருக்கிறது. வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும்போது முதலீடுகள் அதிகமாக வராது. இது இன்னொரு காரணம். மூன்றாவது, உலக பொருளாதாரம் இதே அளவில் தொடர்ந்து அதிக வளர்ச்சியை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அமெரிக்காவில கூட இப்போது வேலை வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கின்றன தவிர அந்த வேலை வாய்ப்புகள் கூட குறைந்த கூலி உள்ள வேலை வாய்ப்புகள் தான் அதிகரிச்சிருக்கு. இது நிலையான தன்மை இல்லை அப்படின்றத பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே உலக பொருளாதார சூழல் மேலும் மேம்படும் என்பது ஒரு அனுமானம். அந்த அனுமானம் பொய்த்துத்து போனால் இந்திய பொருளாதார வளர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும்.
இன்னொரு முக்கியமான அம்சம் என்பது மானியத்தை குறைத்து வளர்ச்சியை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு வாதம் இந்த நிதிநிலை அறிக்கையில் வைக்கப்படுகிறது. நேற்று வெளியிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் குறித்த ஒரு அறிக்கையிலையும் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. இந்த மானிய குறைப்பு அதன் மூலம் வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவதுங்கிற அந்த தாரக மந்திரமாக இவர்கள் வலியுறுத்துவதில் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
அது இன்றைக்கு வந்து அரசு கிட்ட நிறைய செலவினங்கள் இருக்கின்றன. அந்த செலவினங்களில் குறைக்கக்கூடிய ஒரே செலவினம் வந்து மானியங்கள் தான். ஏன்னா மற்ற எல்லாம் இப்போ பொதுத்துறையில இருக்கும் ஊழியர்களுக்கான ஊதியம் அல்லது ஓய்வூதியம் அல்லது கட்டாயமாக செலவு செய்ய வேண்டிய பாதுகாப்பு துறை, இப்படி எந்தவித செலவினங்களையும் குறைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அரசாங்கத்தால் குறைக்கக்கூடிய ஒரே செலவு வந்து இந்த மானியங்கள் தான். ஆனா மானியங்களை குறைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரசும் கூறிக்கொண்டே இருந்தாலும் கூட மானியத்தை குறைப்பதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. இங்க கருத்து வேறுபாடே என்னன்னா அந்த மானியங்கள் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு சென்று சேராமல் இருப்பதுதான். ஆகவே நீங்கள் மானியத்தை குறைத்தால் கூட யாரும் கவலைப்பட மாட்டார்கள், ஆனால் அது செல்ல வேண்டியவர்களுக்கு போய் சேர வேண்டும். குறிப்பாக ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, முதியோருக்கு, பெண்களுக்கு, கல்விக்கு, சுகாதாரத்திற்கு, இவை எல்லாவற்றிற்குமான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த செலவினங்கள் செம்மையாக செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான் கவலை.
அடுத்ததாக டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வரி விகிதத்தில் மறுசீரமைப்பு செய்து தாங்கள் வந்து வரி வசூலை அதிகப்படுத்த முடியும் என்றும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இவங்க டாக்ஸ் ரிஃபார்ம் சொல்ற அந்த வரி மறுசீரமைப்புல என்ன பிரச்சனைகள் இருக்கு?
ஒன்று, இந்த நேரடி வரி விதிப்பு வருமானம், அதே போல கார்பரேட் வருமானத்தின் மீதான, தனிநபர் வருமானத்தின் மீதான வரி விகிதங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டும். அந்த வரி விதி முறையும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். கடந்த அரசு வந்து டைரக்ட் டாக்ஸஸ் கோட் என்ற ஒரு சட்ட அமைப்பை உருவாக்கியது, ஆனால் அதை பார்லிமெண்ட் கடைசி வரை அதை பாஸ் செய்யாததுனால அந்த சட்டம் இப்போது காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே இவர்கள் புதிதாக ஒரு டைரக்ட் டாக்ஸஸ் கோட் என்ற சட்ட முன்வரைவை ஏற்படுத்த வேண்டும். அதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. இது ஒன்று. இரண்டாவது, பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ல இருக்கிற சிக்கல்களுக்கு அடிப்படையிலேயே பிஜேபி ஒரு காரணம். ஏனென்றால் கடந்த அரசு கூட இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸை அமல்படுத்த முயன்ற பொழுது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் அதை எதிர்த்தன. இன்றும் அதே பிஜேபி ஆட்சி புரிகின்ற மாநிலங்கள் தொடர்ந்து இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்குள்ளா இருக்கவே சில சிக்கல்கள் இதில் இருக்கின்றன. அதையெல்லாம் தீர்த்தால் மட்டுமே ஜிஎஸ்டி என்ற பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி அமைப்பை மாற்ற முடியும்.
அந்த மாற்றங்கள் செய்வதற்கு தேவையான அந்த தடைகளை இப்போ இருக்கிற அரசால் நீக்க முடியும்னு நம்புறீங்களா?
அரசியல் ரீதியாக மத்தியிலும் பிஜேபி அரசு இருக்கிறது, மாநிலத்திலும் பிஜேபி அரசு இருக்கிறது என்ற நிலையில் பார்க்கும்பொழுது இது ஒரு அரசியல் சாத்தியம்தான். ஆனால் இதனால் மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும், ஒன்று. இரண்டு, மாநில அரசுகள் தங்களுடைய மிக பிரதானமான விற்பனை வரி விதிக்கின்ற உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டும். இது கூட்டாட்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கின்ற ஒரு முக்கியமான வரி விதிக்கும் அதிகாரத்தை இழப்பதற்கு சில மாநிலங்கள் எதிர்க்கின்றன. ஆகவே இதை எப்படி அரசியல் ரீதியாக இவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துவதற்கான விடை இருக்கிறது.
எஃப்டிஐ அப்படின்னு சொல்ற வெளிநாட்டு மூலதனத்தை இன்சூரன்ஸ் துறையிலையும், அதாவது காப்பீட்டு துறை மற்றும் பாதுகாப்பு துறையில், தற்போது இருக்கிற அதிகபட்ச அளவான 26% என்பதிலிருந்து 49% உயர்த்தப்படும்னு இதுல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு நடைமுறை ஆவதனால் உண்டாகக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன?
ஏற்கனவே 26% முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் அதே கம்பெனிகளுக்கு பல 1000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் கொடுத்திருக்கின்றன. ஆகவே அவர்களுடைய முதலீடு ஒரு பகுதி ஈக்விட்டியாகவும் இன்னொரு பகுதி கடனாகவும் இருக்கின்றன. இந்த கடனை ஈக்விட்டியாக மாற்றுவதற்குதான் இந்த 26-48% முதலீடு என்ற அனுமதித்ததற்கான காரணம். ஆகவே தொடர்ந்து வெளிநாட்டு கம்பெனிகள் ஆயில் காப்பீடு மற்ற காப்பீட்டு துறையில் ஏற்கனவே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கின்றன. தொடர்ந்து அவர்கள் இன்னும் வேகமாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இந்திய காப்பீடு துறை என்பது பல கோடி மக்களின் சேமிப்பை கொண்டது. ஆகவே இதற்கு கண்காணிப்பு, எந்த அளவுக்கு நாம் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கிறோமோ அதே நேரத்தில் சாமானியனின் சேமிப்பு பணத்தை சரியாக முதலீடு செய்து நிதி மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒழுங்குமுறை ஆணையம், இன்சூரன்ஸ்க்கான ஒழுங்குமுறை ஆணையம் சரியாக செயல்பட வேண்டும் என்பதையும் நான் கவனம் செலுத்த வேண்டும்.
அந்த கவனம் தற்போதைய நிலையில் செலுத்தப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
ஆனா இன்றைய நிலையில் பார்த்தால் இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் செம்மையாக வேண்டும் என்பதுதான் பல விமர்சகர்களின் கருத்து. ஆகவே அதை செம்மை செய்வதற்கான வழிமுறைகளை காண வேண்டும். ஏனென்றால் அது மிக குறுகிய காலத்தில் அண்மையில் துவக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அது ஒன்றும் முதிர்ச்சி அடையவில்லை. அதுதான் இன்றைக்கு இன்சூரன்ஸ் துறையில எஃப்டிஐ எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணமே. ஒழுங்குமுறை ஆணையம் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதுதான்.
அது தவிர இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு காப்பீட்டு துறையை போன்ற ஒரு அடிப்படையான சாமானிய மக்களின் எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள இவ்வளவு தூரம் திறந்து விடுறது என்கிறது சாமானிய இந்தியனின் எதிர்கால பாதுகாப்புக்கு உறுதியற்ற நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு பயம் சிலரால் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கும் இந்திய காப்பீட்டுத் துறையில் வேலை செய்பவர்கள் எல்லாரும் அந்த அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் இந்த பயத்தை அதிகமா சொல்றாங்க. நீங்க அந்த பயம் சரின்னு நினைக்கிறீங்களா?
அந்த பயம் சரிதான். ஏனென்றால் ஒழுங்குமுறை ஆணையம் முதிர்ச்சி அடையவில்லை என்றால் ஒழுங்குமுறை என்பதே சரியாக நடைபெறாது என்பதுதான். ஆகவே எப்பொழுது ஒழுங்குமுறை ஆணையம் முதிர்ச்சியோடு நடந்து கொள்கிறது, கண்டிப்பாக நடந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த துறையை செம்மையாக செயல்பட முடியும். அரசாங்கத்திடம் இந்த துறை இருக்கின்ற வரையில் ஒழுங்குமுறை ஆணையம் தேவைப்படவே இல்லை. ஆனால் இன்று இந்த துறையில் தனியார்களும் குறிப்பாக வெளிநாட்டு தனியார் கம்பெனிகள் உள்ளே நுழைந்த பிறகு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடு திறமையாக இருக்க வேண்டும். அது திறமை குறைவினால் சாமானிய மக்களினுடைய மிக அடிப்படை சேமிப்பு எல்லாம் வீணாகிறது, விரயமாகிறது என்பதுதான் எல்லாருடைய கணிப்பு. இது உண்மையும் கூட.